ஓம் சாந்தி. 10/10/2023. இனிமையான குழந்தைகளே, அதிகாலை நேரத்தில் மனம் புத்தியின் மூலமாக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். கூடவே பாரதத்தை ராஜஸ்தானாக ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். கேள்வி: சூரியவம்ச ராஜ்யத்தின் பரிசு எதனுடைய ஆதாரத்தில் கிடைக்கிறது? பதில்: சூரியவம்ச ராஜ்யத்தின் பரிசை பெற வேண்டும் என்றால் முழுமையாக தந்தையின் உதவியாளர் ஆகுங்கள். ஸ்ரீமத் படி நடங்கள். ஆசீர்வாதத்தை கேட்கக்கூடாது, ஆனால் யோக பலத்தின் மூலம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து மிகவும் அன்பான ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சூரியவம்ச ராஜ்யத்தின் பரிசு கிடைத்துவிடும். அங்கே அமைதி, தூய்மை, செல்வ வளம் அனைத்தும் இருக்கும். பாடல் இறுதியில் அந்த நாளும் இன்று வந்தது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் பொருள் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை புரிய வைக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருக்கும் புரியாது. மருத்துவ கல்லூரியில் புதிதாக யாராவது சென்றமர்ந்தால் எதுவும் புரியாது என்பதை போல மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எந்த சத்சங்கமும் கிடையாது. அங்கே சாஸ்திரம் முதலானவைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. இது பெரியதிலும் பெரிய கல்லூரி, புதிய விஷயம் இல்லை. மீண்டும் அந்த நாள் இன்று வந்தது. இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். இந்த சமயத்தில் பாரதத்தில் ராஜ்யம் இல்லை. நீங்கள் இந்த ராஜயோகத்தின் மூலம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறீர்கள். அதாவது விகாரம் நிறைந்த ராஜாக்களுக்கெல்லாம் கூட நாம் மேலான ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புத்தி கிடைத்துள்ளது. செய்யக்கூடிய கர்மம் புத்தியில் இருக்கும் அல்லவா? நீங்கள் சேனா வீரர்களாக உள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது தந்தையிடம் நினைவின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் பாரதத்தை தூய்மையாக ஆக்குகிறோம். மேலும் சக்கரத்தின் முதலிடை கடைசியின் ஞானத்தை தாரணை செய்து நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் யுத்த மைதானத்தில் இருக்கிறோம். வெற்றி நமதே ஆகும், இது நிச்சயம். நாம் இப்போது பாரதத்தை மீண்டும் தெய்வீகமான இரட்டை கிரீடமுடைய ராஜஸ்தானாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். பாபா படங்கள் குறித்து மிக நல்ல விதமாக புரிய வைக்கிறார். நாம் 84 பிறவிகளை முடித்து இப்போது திரும்பிச் செல்கிறோம். பிறகு வந்து ராஜ்யத்தை ஆள்வோம். இந்த பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அனைவரும் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இந்த பிரம்மா குமாரிகளின் அமைப்பு என்பது என்ன கேட்கிறார்கள் அல்லவா? பிரம்மா குமாரிகள், நாங்கள் இந்த பாரதத்தை ஸ்ரீமத் படி மீண்டும் தெய்வீகமான ராஜஸ்தானாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறோம் என்று சட்டென்று கூறுவார்கள். மனிதர்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த என்பதன் பொருளும் தெரியாது. சிவபாபா மிக மேலானவர் ஆவார். அவருடைய மாலைதான் உருவாகிறது. இந்த முழு படைப்பும் யாருடையது? தந்தை படைப்பவர் அல்லவா? சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்த அனைவரின் மாலை ருத்ரனாகிய சிவபாபாவின் உடையது. அனைவரும் தம்மை படைக்கக்கூடியவரை அறிந்து உள்ளனர். ஆனால் அவருடைய தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்போது மற்றும் எப்படி வந்து பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகிறார் என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. கலியுகம் இன்னும் பல வருடங்கள் உள்ளது என்று அவர்கள் அவர்கள் நினைக்கின்றனர். நாம் தெய்வீக ராஜஸ்தானை உருவாக்குவதற்கு நிமித்தமாக ஆகியுள்ளோம் என்று இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தெய்வீக ராஜஸ்தான் ஏற்பட போகிறது. பிறகு சத்ரிய ராஜஸ்தான் வரப்போகிறது. முதலில் சூரிய வம்ச குலம், பிறகு சத்ரிய குலத்தின் ராஜ்யம். நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆக வேண்டும் எனும்போது புத்தியில் சக்கரம் சுழல வேண்டும் அல்லவா? நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் படங்களை வைத்து மிக நல்ல விதமாக புரிய வைக்க முடியும். இந்த லட்சுமி நாராயணர் சூரிய வம்ச குலத்தை சார்ந்தவர் மற்றும் ராமர் சீதை சத்ரிய குலத்தை சார்ந்தவர்கள். பிறகு வைசிய சூத்ர வம்சத்தின் தூய்மையற்ற குலத்தவராக ஆகிவிடுகின்றனர். பூஜைக்கு உரியவர்கள் பிறகு பூஜாரிகள் ஆகிவிடுகின்றனர். ஒற்றை கிரீடமுள்ள ராஜாக்களின் படம் கூட உருவாக்க வேண்டும். இந்த கண்காட்சி மிக அதிசயமானதாக ஆகிவிடும். நாடகப்படி சேவைக்காக இந்த கண்காட்சி அவசியமானது. அப்போது குழந்தைகளின் புத்தியில் பதியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிய உலகம் எப்படி உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பது படங்களின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. குழந்தைகளின் புத்தியில் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்தபடி இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் ஆத்ம ஞானம் இருக்கும். முதியவராகும்போது இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு மற்றொரு புதிய சரீரம் எடுக்க வேண்டும் என்ற யோசனை சாதாரணமாக வரும் என்பதை புரிய வைத்துள்ளார். இந்த சிந்தனை கடைசி நேரத்தில் வரும். மற்றபடி முழு நேரமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக இருப்பீர்கள். பின்னர் இந்த ஞானம் இதற்கு முன்னால் இருக்கவில்லை. குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். இந்த பரமபிதா பரமாத்மாவின் பெயர், உருவம், காலம், தேசத்தை பற்றி தந்தை அவரே வந்து அறிமுகத்தை கொடுக்கும் வரை வேறு யாருக்கும் தெரியாது. மேலும் அறிமுகமும் மிக கம்பீரமானது. அவருடைய ரூபமோ முதலில் லிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ருத்ரயாகத்தை படைத்தார்கள் என்றால் மண்ணாலான லிங்கத்தை உருவாக்குகின்றனர். அவருடைய பூஜை நடந்தபடி வந்தது. புள்ளி ரூபம் என்று தந்தை முதலில் கூறவில்லை. புள்ளி ரூபம் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியாது. எந்த விஷயத்தை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அப்போது புரிய வைக்கிறார். நாடகத்தில் இப்படிதான் பதிவாகியுள்ளது. இந்த கண்காட்சியின் மூலம் சேவை அதிகமாக வளர்ச்சி அடையும். கண்டுபிடிப்பு ஏற்படும் போது பிறகு வளர்ச்சி அடைந்தபடி இருக்கும். பாபா மகிழ்வுந்தின் உதாரணத்தை கொடுப்பது உண்டு. முதலில் புதிய கண்டுபிடிப்பு செய்யும் போது உழைக்க வேண்டி இருக்கும். பிறகு பாருங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் ஒரு நிமிடத்தில் மோட்டார் வாகனம் தயாராகி விடுகிறது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து உள்ளது, எவ்வளவு பெரிய பாரதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகம் எவ்வளவு பெரியதாக உள்ளது, பிறகு எவ்வளவு சிறியதாகிவிட போகிறது. இதை நன்றாக புத்தியில் பதிய வைக்க வேண்டும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில்தான் இருக்கும். மற்றவர்களுடைய நேரம் உண்பது குடிப்பது வீண்வம்பு பேச்சுகளில் வீணாகி போறது. பாரதத்தில் மீண்டும் தெய்வீக ராஜஸ்தான் உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் அரசா என்ற வார்த்தை கூட தவறானது. பாரதம் தெய்வீக ராஜஸ்தானாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த சமயம் அசுர ராஜஸ்தானாக உள்ளது. ராவண ராஜ்யம் உள்ளது. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி உள்ளன. எவ்வளவு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் உள்ளனர். அனைவரும் நடிகர்கள். அவரவர்களது சமயத்தில் வந்து பிறகு சென்று விடுகின்றனர். பிறகு ஒவ்வொருவரும் தம்முடைய நடிப்பை மீண்டும் நடிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நாடகம் துல்லியமாக மீண்டும் நடக்கிறது. கல்பத்திற்கு முன்பு நடித்த நடிப்பே மீண்டும் இப்போது நடிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். வேலை தொழிலில் இருக்கும்போது கடினமாக உள்ளது, ஆனால் அதிகாலை நேரம் என்பது பாடப்படுகிறது. என் மனமே அதிகாலையில் ராமனை ஜபித்திடுவாய் என்று பாடுகிறார் தந்தை. இப்போது நேரடியாக கூறுகிறார், பின்னர் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுகிறது, சத்தியுக திரேதா யுகங்களில் பாடப்படுவது இல்லை. தந்தை புரிய வைக்கிறார், ஓ ஆத்மா, தனது மனம் புத்தியின் மூலமாக அதிகாலை நேரத்தில் தந்தையாகிய என்னை நினைவு செய்வாயாக. பக்தர்கள் அடிக்கடி இரவில் கண் விழித்து எதையாவது நினைவு செய்கின்றனர். இங்குள்ள பழக்க வழக்கமே பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்துள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பிறருக்கு புரிய வைப்பதற்கான விதவிதமான யுக்திகள் கிடைத்தபடி இருக்கின்றன. பாரதம் எவ்வளவு சமயம் முதலில் தெய்வீக ராஜஸ்தானாக இருந்தது, பிறகு க்ஷத்ரிய ராஜஸ்தானாக ஆனது, அதன் பிறகு வைஷ்ய ராஜஸ்தானாக ஆனது. நாளுக்கு நாள் தமோ பிரதானமாகி செல்கின்றனர். கண்டிப்பாக கீழே விழ வேண்டும். இந்த சக்கரம் முக்கியமானது. இதனை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இப்போது நீங்கள் கலியுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். முன்னால் சத்தியுகம் இருந்தது. இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பதன் ஞானம் உங்களுக்கு உள்ளது. நாளை நாம் சத்தியுக அரசாட்சியில் இருப்போம் என்பதை அறிவீர்கள். எவ்வளவு சகஜமான விஷயம். மேலே திரிமூர்த்தி சிவன் உள்ளார், சக்கரமும் உள்ளது, லக்ஷ்மி நாராயணரும் இதில் வந்துவிடுகின்றனர். இந்த படங்கள் முன்னால் வைக்கப்பட்டு இருந்தால் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். பாரதம் தெய்வீக ராஜஸ்தானாக இருந்தது, இப்போது இல்லை. ஒற்றை கிரீடதாரிகள் கூட இல்லை. படங்களை வைத்துதான் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த படங்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை. எவ்வளவு அதிசயமான பொருள் எனும் போது அதிசயப்படும்படி புரிய வைக்க வேண்டும். 30-40 அங்குலம் அளவுள்ள இந்த கல்ப மரத்தின் மற்றும் திரிமூர்த்தியின் படம் கூட அனைவருக்கும் அவரவர் வீட்டில் வைக்க வேண்டி இருக்கிறது. யாராவது நண்பர்கள் உறவினர்கள் வந்தால் இந்த படங்களை பற்றி புரிய வைக்க வேண்டும். இது உலகின் வரலாறு புவியியல் ஆகும். ஒவ்வொரு குழந்தையிடமும் இந்த படங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கூடவே நல்ல நல்ல பாடல்களும் இருக்க வேண்டும். இறுதியில் அந்த நாளும் இன்று வந்தது. பாபா வந்துவிட்டார், நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். யார் படங்களை கேட்டாலும் கிடைக்கும், ஏழைகளுக்கு இலவசமாக கிடைக்கும். ஆனால் புரிய வைப்பதற்கு கூட சக்தி வேண்டும். இது அழிவற்ற ஞானரத்தினங்களின் பொக்கிஷம். நீங்கள் தானம் செய்பவர்கள், உங்களை போன்ற அழிவற்ற ஞானரத்தினங்களின் தானம் வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட தானம் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆக தானம் கொடுக்க வேண்டும். யார் வந்தால் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகு ஒருவர் மற்றவரை பார்த்து பலர் வருவார்கள். இந்த படங்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்தவை, விலை மதிக்க முடியாதவை. நீங்களும் விலை மதிப்பற்றவர் என்று சொல்லிக் கொள்வதை போல நீங்கள் கிளிஞ்சலில் இருந்து வைரம் போல ஆகிறீர்கள். இந்த படங்களை வெளிநாட்டிற்கு எடுத்துச் சென்று புரிய வைத்தால் அதிசயம் ஏற்படும். இவ்வளவு சமயம் இந்த சன்னியாசிகள் கூறியபடி வந்தனர், நாங்கள் பாரதத்தின் யோகத்தை கற்றுத்தருகிறோம், ஒவ்வொருவரும் அவரவர்களது தர்மத்தின் புகழை பாடுகின்றனர். பௌத்த சமயத்தவர்கள் எவ்வளவு பேரை பௌத்தர்களாக மாற்றிவிடுகின்றனர். ஆனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. நீங்களோ இங்கே மனிதர்களை குரங்கிலிருந்து ஆலயத்திற்கு தகுந்தவர்களாக மாற்றுகிறீர்கள். பாரதத்தில்தான் முழுமையான விகாரமற்றவர்கள் இருந்தனர், பாரதம் அழகாக இருந்தது. இப்போது பாரதம் கருப்பாகி விட்டது. எவ்வளவு மனிதர்கள் உள்ளனர் சத்தியுகத்திலோ? மிக குறைவானவர்கள் இருப்பார்கள் அல்லவா? சங்கம யுகத்தில்தான் தந்தை ஸ்தாபனை செய்கிறார், ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். கல்பத்திற்கு முன்பு கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தான் கற்றுத்தருகிறார். ஸ்தாபனை ஆகத்தான் வேண்டும். குழந்தைகள் ராவணனிடம் தோல்வி அடைகின்றனர், பிறகு ராவணன் மீது வெற்றி அடைகின்றனர். எவ்வளவு சகஜமானது! எனவே குழந்தைகள் பெரிய படங்களை உருவாக்கி அதை வைத்து சேவை செய்ய வேண்டும். பெரிய பெரிய எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும், எழுத வேண்டும். இந்த சமயத்திலிருந்து பக்தி துவங்குகிறது. எப்போது கீழான நிலை உண்டாகிறதோ அப்போது கண்டிப்பாக தந்தை சத்கதி வழங்க வருவார் அல்லவா? பக்தி செய்யாதீர்கள் என்று யாருக்கும் கூறாதீர்கள் என பாபா புரிய வைத்துள்ளார். அப்படியல்ல, தந்தையின் அறிமுகம் கொடுத்து புரிய வைக்க வேண்டும். அப்போது அம்பு தைக்கும் மகாபாரத யுத்தம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் இது மிக பெரிய யஜ்யமாகும். இந்த யஜ்யத்திலிருந்துதான் இந்த சண்டை கொழுந்து விட்டு எரிய துவங்குகிறது. இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். இந்த விஷயங்கள் உங்கள் புத்தியில் உள்ளன. மனிதர்களுக்கு அமைதி பரிசு கிடைத்தபடி இருக்கிறது, ஆனால் அமைதி ஏற்படுவது இல்லை. உண்மையில் அமைதியை உருவாக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். அவருடன் நீங்கள் உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பரிசு கிடைக்க வேண்டும். தந்தைக்கு பரிசு கிடைப்பது இல்லை, தந்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு வரிசைப்படியான முயற்சிக்கு ஏற்றாற்போல பரிசு கிடைக்கிறது. கணக்கற்ற குழந்தைகள் இருப்பார்கள். நீங்கள் இப்போது தூய்மை அமைதி செல்வ வளம் அனைத்தையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய பரிசு! யார் என்ன முயற்சி செய்கின்றனரோ அவர்களுக்கு அதற்கேற்றவாறு சூரிய வம்ச அரசாட்சியின் பரிசு கிடைக்கும். தந்தை ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர். பாபா ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று அல்ல, தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவ கர்மங்கள் அழியும் என மாணவர்களுக்கு வழி கொடுக்கப்படுகிறது. யோக பலத்தின் மூலம்தான் உங்கள் ஆத்மா தூய்மையடையும். நீங்கள் அனைவரும் சீதைகள் ஆவீர்கள். நெருப்பை கடந்து செல்கிறீர்கள். ஒன்று யோக பலத்தின் மூலம் கடந்து செல்ல வேண்டும், அல்லது நெருப்பில் எரிந்து போக வேண்டும். தேகத்துடன் சேர்த்து அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து மிக அன்பான ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த நினைவு நிரந்தரமாக இருப்பது மிக கடினமாக உள்ளது. நேரம் பிடிக்கிறது. யோக அக்னி என்று பாடப்படுகிறது. பாரதத்தின் பழமையான யோகம் மற்றும் ஞானம் புகழ் வாய்ந்தது. ஏனென்றால் கீதை அனைத்து சாஸ்திரங்களிலும் தலையாயது. அதில் ராஜயோகம் என்ற வார்த்தை உள்ளது. ஆனால் ராஜா என்ற வார்த்தையை மறைத்துவிட்டு வெறும் யோகம் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டனர். இந்த ராஜயோகத்தின் மூலம் நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவேன் என்று தந்தையை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் சிவபாபாவிற்கு முன்னால் அமர்ந்து உள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அங்கே பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு ஷரீரத்தை தாரணை செய்து நடிப்பை நடிக்கிறோம் என்று தெரிந்துள்ளீர்கள். சிவபாபா மறுபிறவி எடுப்பது இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட மறுபிறவி எடுக்க வேண்டியது இல்லை. தந்தை கூறுகிறார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வருகிறேன். ஆகையால்தான் பதீத பாவனா வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கின்றனர். இது மிகச்சரியான வார்த்தையாகும். நான் உங்களை தூய்மையான தேவி தேவதைகளாக ஆக்கிக் கொண்டு இருக்கிறேன் என தந்தை கூறுகிறார் எனும்போது அந்த அளவு போதை ஏற வேண்டும். பாபா இவருக்குள் வந்து நமக்கு அறிவுரைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மலர் தோட்டத்தின் சொந்தக்காரர் பாபா. நாம் பாபாவின் கரத்தை பற்றி கொண்டு இருக்கிறோம். இதில் முழுவதும் புத்தியின் விஷயம். பாபா நம்மை அக்கறைக்கு விஷ கடலிலிருந்து பார்க்கடலிற்கு அழைத்து செல்கிறார். அங்கே விஷம் இருப்பது இல்லை, அதனால் அது விகாரமற்ற உலகம் என கூறப்படுகிறது. பாரதம் விகாரமற்றதாக இருந்தது, இப்போது அது விகாரம் நிறைந்ததாக ஆகியுள்ளது. இந்த சக்கரம் பாரதத்திற்கானது. பாரதவாசிகள்தான் சக்கரத்தில் சுற்றி வருகின்றனர். மற்ற தர்மத்தவர்கள் முழு சக்கரத்தில் சுற்றி வருவது இல்லை, அவர்கள் பின்னால் வருகின்றனர். இது மிகவும் அதிசயமான சக்கரம். புத்தியில் போதை இருக்க வேண்டும். இந்த படங்களின் மீது மிக கவனம் இருக்க வேண்டும். சேவை செய்து காட்டுங்கள். வெளிநாட்டிற்கும் படங்கள் சென்றன என்றால் பெயர் மிகவும் புகழடையும். ஆகாய மார்க்கத்தின் அளவிலான சேவை செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அழிவற்ற ஞானரத்தினங்கள் என்ன கிடைத்துள்ளனவோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். தமது நேரத்தை சாப்பிடுவதிலும் குடிப்பதிலும் வீண்வம்பு பேசுவதிலும் இழந்துவிடக்கூடாது. இரண்டாவது, கிளிஞ்சல் போன்ற மனிதர்களை வைரத்திற்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது இரக்கத்தை வேண்டக்கூடாது. அவர் வழியில் நடக்க வேண்டும். வரதானம் கிடைக்க பெறும் மதிப்பு பதவியை தியாகம் செய்து அழியாத பாக்கியத்தை அமைத்துக் கொண்டு விடக்கூடிய மகா தியாகி ஆவீர்களாக. விளக்கம். குழந்தைகளாகிய நீங்கள் என்ன சிறந்த செயல்கள் செய்கிறீர்களோ இந்த சிறந்த செயல்கள் அல்லது சேவையின் கண்கூடான பலனாவது அனைவர் மூலமாக மகிமை ஏற்படுவது. சேவாதாரிக்கு சிறந்த மகிமைக்கான பதவி கிடைக்கிறது. மதிப்பு பதவியின் இருக்கை கிடைக்கிறது. இந்த வெற்றி அவசியம் கிடைக்கிறது. ஆனால் இந்த வெற்றிகள் என்பது பாதையில் இருக்கும் மைல்கற்கள் போல, இவையொன்றும் கடைசி குறிக்கோள் அல்ல. எனவே இவற்றை தியாகம் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர் ஆகுங்கள். இதற்குதான் மகா தியாகியாவது என்று கூறப்படுகிறது. மறைமுகமான மகாதானியின் விசேஷ தன்மையே தியாகத்தை கூட தியாகம் செய்துவிடும் தியாகி ஆவது. ஸ்லோகன், ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்றால் பார்வையாளராகி ஒவ்வொரு ஆத்மாவின் நடிப்பை பாருங்கள் மற்றும் சக்தி கொடுங்கள். ஓம் சாந்தி.